மகாபாரதத்தில் கௌரவர்கள் 100 பேரும் பாண்டவர்கள் 5 பேர் என்றும், ஆக நமக்குள் எந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்கின்றோமோ அவை நம்மை ஆளுகின்றது என்பதையும், வெப்பம் காந்தம் விஷம் மனம் ஆக உணர்வு என்ற இந்த நிலையில் நாம் நுகரும் உணர்வுகள் எதுவோ அதன் வழியில் நம்மை ஆளுகின்றது. நம் உயிர் அதனை உணர்வை இயக்குகின்றது, நம் உயிர் சக்தியாக இயக்குகின்றது. ஆனால் நாம் நினையும் உணர்வுகளை நம்மை இயக்குகின்றது என்ற நிலையை அங்கு உருவாக்கி, நமக்குள் கௌரவர்கள், நான் ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டால் அதை காக்க வேண்டும் என்றும், அதற்கு அதே குணத்தை தான் நான் வளர்த்து கொள்ளும் நிலை வருகின்றது. ஒருவருமே நான் கோபத்தை வளர்த்து கொண்டால் அந்த கோபமே எனக்கு உகந்தது என்றும், அதிலிருந்து தன்னை நீட்டிக் கொள்ளும் நிலை இல்லாது அதை வழிநடத்த வேண்டும் என்று அகங்காரம் கொள்கின்றது. இதே போல ஒரு தொழிலின் தன்மை செய்தால் நான் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் இல்லாதபடி, நான் செய்தது எப்படி தவறாகும் என்று பிடிவாத குணங்கள் இருப்பதும், இதே போல வாழ்க்கையில் தான் தெரியாத ஒரு சொல்லை சேர்ந்தாலும் தான் நுகர்ந்த உணர்வுகள் தான் தனது என்ற நிலையை தன்னை காக்க, அதன் உணர்வுகளை நாம் வலுப்படுத்தி தன்னை காக்கும் நிலையை கொண்டு தீமைகள் உணர்வே நமக்குள் வளர்கின்றது. ஆகவே இதை போல எனக்குள் வளராது, தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நான் கௌரவர்கள் என்றும், தான் தனக்குள் இருக்கும் குணங்கள் ஒவ்வொன்றும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையை வருகின்றது. ஒரு வேப்ப மரம் தன் கசப்பின் தன்மை கொண்டு தன் கௌரவத்தை காத்துக் கொள்ள விரும்புகின்றது. ரோஜாப்பூ தன் நறுமணத்தை காத்துக் கொள்ள விரும்புகின்றது. இதை போல மற்றொன்றை தனக்கு வராது தடுக்கின்றது. இதே போல நமக்கு ஒருவனை தாக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வதில்லை. தான் வாழ வேண்டும் என்று எண்ணி வைத்தால் தன்னுடைய துன்பங்களை நாம் பார்ப்பதில்லை. துன்பப்படுத்தியே தான் வாழ்கின்றோம். துன்பப்படுத்துகிறார் என்று உணர்த்தினாலும், நான் எனது வாழ்க்கைக்கு நான் இதை செய்தேன் என்று அசுர குணங்களை தன் அகங்களை கொண்டு நாம் வாழுகின்றோம். இவ்வாறு வாழும் நாம் எதனும் உணர்வை நாம் பெற்றமோ அதன் நிலையாகவே நம்மை ஏற்றிவிடுகின்றது. அதனால்தான் கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதன் உணர்வை நீ பெறுகின்றாய், அதை வளர்க்கின்றாய், அது வாழ்கின்றாய். அதாவது நான் ஒரு நண்பன் மேல் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன். ஆக அந்த உணர்வு எனக்குள் பதிவாகின்றது. அதே நினைவு கண்கொண்டு அந்த நண்பனை பார்த்த பின் மகிழ்ச்சியுடன் அவனுக்கு ஓங்கிய விதவை செய்கின்றது. ஆக இந்த நண்பன் என்ற நிலையில் நமக்குள் வளர்ந்தாலும் என்னை மதிக்கும் தன்மை குறைந்து விட்டார் பின் அவன், நான் சொல்லுகின்றேன், நான் எதிர்பார்த்த நிலையில் நண்பனை மதிக்கின்றேன், ஆனால் மதிக்கும் நண்பன் எனக்குள் சீராக அது உதவி செய்யவில்லை என்றால் அவன் மேல் வெறுக்கும் உணர்வு வருகின்றது. ஆக வெறுக்கும் உணர்வு, நான் அன்னைக்கு அத்தனை உதவி செய்தேன், எனக்கு இப்படி செய்கிறான் என்று அகம் கொள்ளுகின்றது. தன்னை காத்துக் கொள்ளும் நிலையில் கொண்டு அவனை குற்றவாளி ஆக்குகின்றது. ஆக முதல் உதவி செய்த இந்த பண்புகள் அவனை தீங்கு செய்யும் நிலைக்கே உருவாக்குகின்றது. அதனால்தான் நமக்குள் இருக்கும் 108 அந்த அகம் மதிகளும் அகங்கார நிலைகளும் தன்னை தன்னை காத்திடும் நிலை வருகின்றது. நாம் மனிதனான நாம் 6வது அறிவு கொண்டு பல பொருள்களை இணைத்து சுதமிக்க நிலைகள் உருவாக்குவது போல, நமது வாழ்க்கையில் கேட்டுணர்ந்த உணர்வுகள் அதன் அதன் இயக்கத்தில் கூடாதபடி, நம் உணர்வின் துணை கொண்டு நமக்கு உயிருடன் கொண்டு அவன் உணர்வு அறிவாக நல்லது கெட்டதென்று தெரிந்தாலும் அதன் உணர்வென்று நமக்குள் சமப்படுத்தும் நிலை வருகின்றது. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன் வழியே வழி பார்க்கின்றது. இப்போது ஒரு மான் அல்லது மான் வருகின்றது, அதை பிடிக்க வேண்டும் என்று வருகின்றது. அப்ப நாம் மான் சாந்தமானது என்று எண்ணுகின்றது, அந்த மானை தேடி சென்று அதை எப்படியும் கவர வேண்டும் என்று வருகின்றது. கிடைக்கவில்லை என்றால் அது கொள்ள வேண்டும் என்ற உணர்வு, அது தாக்கி பிடிக்க வேண்டும் என்ற நிலை வருகின்றது. ஆகவே நாம் எதை எண்ணுகின்றோமோ அதற்கு தக்கவாறு வழி காட்டுகின்றது. அதற்குண்டான ஆயுதத்தையும் இந்த கண்கள் காட்டுகின்றது. அதை தேடி சென்று அதை அடித்து எப்படி மடக்க வேண்டும் என்றும், அது போகும் பாதையை இக்கட்டான நிலைகள் மடக்கி பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அது பிடித்தாலும் அதனுடைய உணர்வை அதை காத்துக்கொள்ள நிலை வரும்போது அதை கொள்ளுகின்றோம். இதே போலதான் புலியை பார்த்தபின் அவருடைய வேக பிடித்த கண்டத்தின் உணர்வு கண்கள் நமக்குள் பதிவாகின்றது. அதை நம்மை தாக்கிவிடும் என்று, அதை நம்மை தாக்கிவிடும் என்ற உணர்வினை நமக்குள் அந்த உணர்வின் உடலுக்குள் இயக்க செய்கின்றது. அப்போ பாதுகாப்பான இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்லுகின்றது. அருகில் வந்து விட்டால் அதை எப்படி எதிர்த்து தாக்குவது என்ற ஆயுதத்தை நம்மை தேடும்படி செய்கின்றது. தன் அருகிலே குச்சியோ கட்டை இருந்தால் எடுத்து அடிக்கும்படி தாக்கும்படி செய்கின்றது. அல்லது தன் அருகிலே இருந்தால் அது மறைவிலே தனக்குள் அது சிக்காது ஒழியும்படி செய்கின்றது. அப்போ நாம் எதை நாம் நுகர்ந்து உணர்வை பதிவாகின்றோமோ அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது, நம்மை பாதுகாக்கின்றது. ஆகவே இதை போல கீதையில் நீ எதை எண்ணுகின்றாய் அருவாகின்றாய். ஆனால் மானை கொல்ல விரும்புகின்றோம், புலி நம்மை தாக்க வரப்படும் போது அதிலிருந்து மீண்டிட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். நன்னென்ன நிலைகள் எண்ணங்கள் வரும்போது காக்கும் நிலையை உருவாக்குகின்றோம். ஆனால் சிறிதளவு பகமை என்ற உணர்வு தான் அவனை அழித்து விட வேண்டும் என்றும் அவனை தாக்கிட வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது. ஆகவே பற்றும் பாசமும் இந்த உலகில் நமக்கு எத்தகைய நன்மையும் செய்கின்றது, தீமையும் செய்கின்றது. பற்றும் பாசம் நம்முடன் வருவதில்லை. பற்ற வேண்டியது எவை? அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் பிரிதொன்று ஒன்றை நம்மை இயக்காது. அதை நமக்குள் அருள் என்ற நிலைகளில் இன்று அகந்த அண்டத்திலும் நஞ்சின் தன்மை தன்னை தாக்கிடாது இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்த்து பகம் உணர்வு எப்போது நமக்குள் உருவருகின்றதோ அதை அடக்குதல் வேண்டும். மிளகாய் காரத்தின் தன்மை அதிகரிக்கின்றது, அதை மற்ற பொருளுடன் இணைக்கப்படும் காரத்தின் உணர்ச்சியில் தமைகின்றது. உப்பின் தன்மை கைப்பாக இருக்கின்றது, அது சமப்படுத்தும் போது சுவையின் தன்மை நமக்கு மகிழ்ச்சி வரும் தன்மை வருகின்றது. இதனை நுகர்ந்தாலும் அருளின் உணர்வை நமக்குள் சேர்த்து அகங்கத்தை எழுத்திடாதபடி அருள் ஞானத்தை நமக்குள் வளர்த்தல் என்றால் நாம் எண்ணீர் எதுவோ அதன் வழிகொண்டு இருளை நம்மை சூழாத நிலையும் ஒளியாக மாற்றும் உணர்வின் ஆற்றல்காரு வருகின்றது. செடியில் மற்ற உணர்வின் தன்மை நாம் பெற்றபின் அவுடன் கருக்களை செய்தபின் அதற்கு தக்க செடிகள் மாற்றம் அடைகின்றது. அதே மாதிரி மின்ஞான அறிகொண்டு மற்ற உடலுள்ள அணுசல்களை எடுத்து மற்றவருடன் இணைத்து வரும்போது அதை போல உருமாற்றங்கள் செயல்படும் தன்மை வருகின்றது. இதை போலதான் நாம் நுகரும் உணர்வுகள் நல்ல குணங்களை மாற்றி தீமையின் உணர்வுகள் நமக்குள் மாற்றி உடலின் அமைப்பை மாற்றி குணங்கள் மாற்றி நமக்கு இருசூழும் நிலை கொண்டு நாம் பரிணாம வளர்ச்சியில் எப்படி வந்தோமோ இதை போல தேய்புரியான நிலைகளுக்கு நம்மை அழைத்து செய்கின்றது.